நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சதீஷ்.
வணக்கம் சஞ்சயன்.
ஜப்பான் தமிழ்ச்சங்கத்தையும் ஆசிய தமிழ்ச்சங்க கூட்டமைப்பையும் நிறுவியவர், ஜப்பானிலே பல வருடங்கள் வாழ்பவர் என்ற காரணத்தினால் உங்களை தொடர்பு கொண்டு ஜப்பானில் தற்பொழுது நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டிகள் பற்றி சற்று அலசலாம் என்றிருக்கிறோம்.
நன்றிங்க ஐயா, கட்டாயம் பேசலாம்.
இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடந்த போட்டிகள் நேற்று நிறைவடைந்திருக்கிறது. நான் உங்களை தொடர்பு கொண்டு 10 நாட்களுக்கு முன் பேசும் பொழுது சீனா முன்னிலையில் நிற்கிறது என்று குறிப்பிட்டதற்கு நீங்கள் சொன்னீர்கள், தடகள விளையாட்டுகள் கடைசி வாரத்தில் நடக்கும், அப்பொழுது அமெரிக்கா முன்னிலை பெற்றுவிடும் என்று கூறியிருந்தீர்கள். அது உண்மையாகிவிட்டது.
ஆமாங்க, ஏன்னா இது வந்து நம்முடைய அனுபவத்துல சொன்ன ஒரு செய்தி தான். எப்பவுமே வந்து ஒரு போட்டி என்பது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் இருக்கும், நடந்துட்டே இருக்கும். கடைசி கட்டத்துல யாரு முன்ன போவாங்கன்னு அப்படி இழுபறி இருக்கும் போது தடகளத்துல அமெரிக்கா முன்னாடி வந்துருவாங்க. மொத்த பதக்கங்கள் எண்ணிக்கையில வந்து ரஷ்யா இருந்தாலும் தங்க பதக்கங்கள்ல வந்து அதிகமா வாங்கி தடகளத்துல அமெரிக்கா முதலிடத்துக்கு வந்துருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் தடகள போட்டிகள் கடைசியா நடக்கிறதுனால அமெரிக்கா முன்னாடி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரிதான் இப்போ வந்து அவங்க அதிகமா வந்து 39 தங்க பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்த பதக்கங்கள் எண்ணிக்கைகளும் அவங்கதான் முதலிடத்துல இருக்கிறாங்க. 41 வெள்ளி மற்றும் 33 வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா சைனா வந்திருக்காங்க. இவங்களும் வந்து தங்க பதக்கத்திலையும் 2nd இடம், மொத்த பதக்கங்களுடைய எண்ணிக்கைகளும் 2nd இடம். அதற்கடுத்து ஜப்பான் வந்திருக்காங்க. 27 தங்க பதக்கங்கள், 14 வெள்ளி, 17 வெண்கலம், மொத்தம் 58 பதக்கங்கள் பெற்றிருக்கிறாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரேட் பிரிட்டன் அதிகமான அளவுல தங்க பதக்கங்கள் வென்றிருக்கிறாங்க, 4வது நிலைக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே ரஷ்யா வந்து 2nd நிலை அந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை இவங்க ரஷ்யாவையும் முந்திட்டாங்க, முந்தி 4வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 22 தங்க பதக்கங்கள், 21 வெள்ளி பதக்கங்கள், 22 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 65 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. ரஷ்யா வந்து இந்த தடவை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே அண்மை கால வரலாற்றுல ரொம்ப குறைஞ்ச அளவிலான 71 பதக்கங்களோட 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. 20 தங்க பதக்கங்கள், 28 வெள்ளி, 23 வெண்கல பதக்கங்கள். இதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா டோப்பிங் டெஸ்ட் ஒரு கண்ட்ரியா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாம போனதுதான் அதுக்கு வந்து மிக முக்கிய காரணமா அமைந்து போயிடுச்சு. அதனால 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து அவ்வளோ அழகா ஜிம்னாஸ்டிக்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம ஸ்விம்மிங் ஆகட்டும், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப திறமையா வந்து செயல்படக்கூடிய வீரர்களை கொண்டுள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நாடு. அதனால அடுத்த ஒலிம்பிக்ல அவங்க வந்து கட்டாயம் மீண்டெழுவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தடவை ஆஸ்திரேலியா 6வது இடத்துக்கு வந்திருக்கு. பீஜிங்கில் நடந்தபோது இதே 46 பதக்கங்கள் வாங்கியிருந்தாங்க. இப்பொழுதும் வந்து அதே 46 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, அதே 6வது இடம். இதுல என்ன அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் இவங்க வாங்கின 17 தங்க பதக்கங்கள், இதில் ஏமா மெக்குயின் என்கிற மகளிர் நீச்சல் வீராங்கனை மொத்தம் 6 தங்க பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க தனி ஒரு நபரா. அமெரிக்காவை சேர்ந்த பெல்ப்ஸ் ஆண்கள் நீச்சல் வீரர் 8 தங்க பதக்கங்கள் ஒரே ஒலிம்பிக்ல வாங்கியிருந்தாரு. அதற்கு அடுத்து இப்ப இவங்க தான் பெண்கள் பிரிவுல 6 தங்க பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நாடுகளோட வாங்கியிருக்கிற மொத்த தங்க பதக்கங்களோட ரொம்ப அதிகம். பல நாடுகள் எல்லாம் ஒரு பதக்கங்களோட போயிருந்திருக்கு.
பெண் நீச்சல் வீராங்கனை பற்றி கூறியிருந்தீர்கள் சதீஷ். பெண்களை பற்றி பேசும்பொழுது இந்திய அணி பெண்கள் மிக திறமையாக ஆடியிருக்கிறார்கள்.
ஆமாம், இந்தியாவை பார்க்கும்போது இது வரைக்கும் மெடல் வாங்கி கொடுத்தீங்க பெரும்பாலும் பெண்களா தான் இருப்பாங்க. தனி நபர்கள் கடந்த ஒலிம்பிக்ல சிந்து அவர்கள் வெள்ளி வாங்கி கொடுத்தாங்க, பிவி சிந்து. இந்த ஒலிம்பிக்லயே வந்து அவங்க வெண்கலம் வாங்கி கொடுத்திருக்காங்க. தங்கம் வாங்கி கொடுத்தது வந்து ஒரு ஆண், நீரஜ் சோப்ரா என்கிற வீரர். இது தவிர பாத்தீங்கன்னா முதல் பதக்கம் இந்த ஒலிம்பிக்ல முதல் பதக்கத்தை வென்று கொடுத்தது பெண் தான். அவங்களுடைய பெயர் மீராபாய் அவர்கள். சோ இந்த மாதிரி வந்து பெண்கள் எப்பவுமே வந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள்.
ஒலிம்பிக் போட்டிகள் நேற்று நிறைவடைந்து நிறைவு நாள் விழா நடைபெற்றது. ஆரம்ப விழாவை போல் முடிவு விழா பெரும் சிறப்பாக அமையவில்லை போல் எனக்கு பட்டது. ஆனால் எனக்கு பிடித்த விடயம் என்னவென்றால், ஜப்பானில் இருக்கின்ற பல மேடை கலை வடிவங்களை அவர்கள் அழகாக தொகுத்து வழங்கியிருந்தார்கள். அது பார்ப்பதற்கு புதுமையாகவும் அழகாகவும் இருந்தது. உங்களுக்கு எப்படிப்பட்டது?
ஜப்பானுடைய உங்கள் தனித்தன்மையின்னு நீங்க சொல்லலாங்க சஞ்சயன். ஜப்பான் வந்து பழமையும் புதுமையும் கலந்த ஒரு நாடு. புதுமை எவ்வளவு இருந்தாலும் ஏத்துப்பாங்க, உடனே ஏத்துக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதே சமயத்துல பழமையை வந்து விட்டு தரவே மாட்டாங்க. டோக்கியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே கலந்துதான் இருக்கும், அது அவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். அதனாலதான் வந்து அவங்களால வந்து இன்னமும் வந்து அதை கட்டி காக்க முடியுது. அதனால இந்த கலைகளை வந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல கொண்டு வந்து உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் வந்து நவீன உலகத்துல முன்னேறி போயிருந்தாலும் நம்மளுடைய கலைகளையும் பண்பாட்டையும் வந்து மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியா தான் நான் அதை பாக்குறேங்க சஞ்சயன்.
இது தவிர இந்த ஒலிம்பிக் போட்டியிலே சில மனதை கவர்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் மற்றவர்களுடன் நடந்து கொண்ட விதம் சில நிகழ்வுகள் மனதை நெகிழ வைத்திருக்கிறது.
ஆமாங்க சஞ்சய், நீங்க சொல்றது உண்மை. பொதுவாக சொல்லுவோம், நான் ஒரு நல்ல விஷயம் நடந்தாவே உடனே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எடுத்துக்கிறேன், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவோம். விளையாட்டு வீரர்கள் அப்படின்னாவே விட்டு கொடுக்க மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கவங்க தான் விளையாட்டு வீரர்களாகவும் மாற முடியும். இல்ல விளையாட்டு வீரர்களா மாறினா அந்த மனப்பான்மை தானாவே வந்துடும். அதுதான் நான் வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து பார்க்க முடிஞ்சது. அதுவும் நண்பர்கள் தினத்துல உயரம் தாண்டுதல் போட்டியில ரெண்டு பேருமே ஒரே அளவு உயரம் தாண்டதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் போகலாமான்னு கேட்ட உடனே இல்ல இல்ல ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கலாமான்னு வந்து ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு தோன்றி மறுக்க முடியாம ரெண்டு கோல்டு மெடல ஒலிம்பிக் வரலாற்றுலயே அது கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு செய்தியா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது.
அதே போல் அமெரிக்க வீரர் ஒருவர் தடகள ஓட்ட போட்டியிலே கீழே விழுந்து விட்டார். அவரை தாண்டி ஓடியவரும் கூட அழைத்து ஓடியிருந்தார். அதுவும் ஒரு நிகழ்ச்சியான விடயம் என்று நான் பார்த்தேன்.
ஆமாம், அதுவும் ஒரு நிகழ்ச்சியான ஒரு செயல். ஏன்னா அதுவும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு போது வந்து விழுந்த வீரர்களை பத்தி கால்படாம ஓடுறவங்க தான் நம்ம பார்த்துப்போம். அடுத்தவங்களை வந்து தூக்கி ரெண்டு பேருமே ஓடினது வந்து பார்க்கறதுக்கு அடடா இந்த மாதிரியும் நடக்குமான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களும் பதக்கம் வாங்க வேண்டும் என்கிற வெறியோட இந்த ஒலிம்பிக்காக 4 வருடம் வந்து செலவழிக்கிறாங்க. டெடிகேஷன் சொல்லுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக உழைச்சி இது வரைக்கும் வந்து சக போட்டியாளர் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய குறிக்கோளு பதக்கம் வாங்கணும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல நம்ம சக மனிதர்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பதக்கம் வாங்கறத பத்தி யோசிக்கணும்ன்ற அந்த ஒரு மனப்பான்மை வருது இல்லைங்களா, அது காண கிடைக்காத ஒன்று. இதெல்லாம் வந்து தான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விளையாட்டு வீரர்கள் மட்டும்தான் செஞ்சு காட்ட முடியுன்றது மீண்டும் மீண்டும் வந்து உலகத்துக்கு அவங்க ஆணித்தரமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நிகழ்வு ஸ்கேட் போர்டிங்ன்ற ஒரு விளையாட்டுலயும் நடந்தது. ஸ்கேட் போர்டிங்ற விளையாட்டு வந்து முதல் தடவையா ஒலிம்பிக் போட்டியில வந்து சேர்க்கப்பட்ட ஒரு விளையாட்டா இருந்தது இந்த ஒலிம்பிக்ல. இதுல போட்டியில பங்கேற்றவங்க போட்டி முடிஞ்ச உடனே வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒருவரை ஒரு கட்டி தழுவி ஆரவாரம் செஞ்சு கொண்டது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா இந்த ஸ்கேட் போர்டிங்ல அந்த போட்டியில பங்கு கட்டுறவங்க எல்லாருக்குமே உலகத்திலேயே வந்து ஒலிம்பிக்ல முதல் தடவையா அந்த போட்டியில பங்கு பெற்றது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரே ஒருவரை வந்து கட்டி தழுவி பாராட்டி கொண்டதை வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
நீங்க ஸ்கேட் போர்டிங் பத்தி சொல்லும் பொழுது 13 வயது 28 நாள் பூர்த்தி செய்த ஸ்கை பிரவுன் என்ற பிரித்தானிய இளம் ஸ்கேட் போர்டர் தான் மிகவும் வயது குறைந்த தங்கப்பதக்க வீரர் ஒலிம்பிக் போட்டிகளிலே என்று கணிக்கப்படுகிறார். அதே போல் ஜப்பானிய வீரர் ஒகோனா ஹிராக்கி 12 வயது பதக்கம் வென்றிருக்கிறார். மிகவும் இளமையான வயதுடைய வீரர்கள் இவர்கள்.
ஆமாங்க சந்தேகம், ஜப்பானிய சிறுமி 12 வயதில் மிகச்சிறிய வயதிலான ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றிருக்கிறார். அதே மாதிரி மிக அதிக வயதில் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றவரும் இந்த ஒலிம்பிக்கில் இருக்கிறார்.
அவர் ஒரு ஆஸ்திரேலியன் இல்லையா?
அவர் ஒரு ஆஸ்திரேலியன். அவர் பெயர் வந்து மேரியனா, 66 வயது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி என்னவென்றால் இவர் பங்கு கொள்ளும் 6வது ஒலிம்பிக், 66வது வயதுல முதல் பதக்கத்தை வாங்கியிருக்கிறார். கேட்கும் போது வந்து ஒரு விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த வீராங்கனை மேரியானா அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. அதுவும் 66 வயதுல குதிரை வைத்து தடைதாண்டல் போட்டியில பதக்கம் வாங்குவது என்பது ஒரு அளப்பரிய சாதனை.
ஆமாம், நீங்கள் கூறியதை போல் இந்த ஒலிம்பிக் போட்டிகளிலே நட்பை பார்த்தோம், விட்டு கொடுப்பை பார்த்தோம், அதை விட விடாமுயற்சி எப்பொழுதும் பலன் தரும் என்பதையும் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் எடுத்து காட்டியிருக்கிறது என்று கூறலாம் இல்லையா?
கட்டாயம், கட்டாயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.
மிக்க நன்றி சதீஷ், உங்களுடைய அலசல் மாறுபட்ட சிறந்த பார்வையை வழங்கியிருக்கிறீர்கள். ஜப்பானிலிருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் இந்த அலசலை மேற்கொண்டதற்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க சஞ்சய், நன்றி. எனக்கும் வந்து உங்களுடைய வானொலி மூலமா ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழர்களை தொடர்பு கொள்ள முடிந்ததற்கு மிக்க நன்றி. தமிழால் இணைந்திருக்கிறோம், தமிழோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.